ஆவடி மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி சார்பில் மிகுந்த எழுச்சியோடு நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் ஏன் என்கின்ற பிரச்சார பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கக்கூடிய மாவட்ட இளைஞரணியின் தலைவர் செயல் வீரர் சோபன் பாபு அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பிக்கக்கூடிய மாவட்ட இளைஞர் அணியின் செயலாளர் செயல் வீரர் கண்ணன் அவர்களே, சிறப்போடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில இளைஞர் அணியின் துறை செயலாளர், இளைஞர் அணியின் ஆற்றல் மிக்க தூணாக விளங்கக்கூடிய அருமை செயல் வீரர் மாணமகி சுரேஷ் அவர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மிகச் சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட காப்பாளர் பெரியார் பெருந்தொண்டர் மாணமகி ஐயா தென்னரசு அவர்களே, மாவட்ட செயலாளர் சீரிய செயல் வீரர் மாணமகி இளவரசன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே வருகை தந்து மிக சிறப்பானதொரு கருத்துரையை பல்வேறு சமுதாயத்தின் திராவிடர் இயக்கத்தின் சார்பில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவுகளை சுருக்கமாக அதே நேரத்தில் உருக்கமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தெற்கு பகுதி பொருளாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றும் சீரிய செயல் வீரர் மாணமகி ஐயா சங்கர் அவர்களே, பெரியார் அண்ணா கலைஞர் பகுத்தறிவு பாசறையினுடைய அருமை செயல் வீரர் மாணமகி கோபால் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பானதொரு கருத்துரையாற்றி இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் மாணமகி ரகுபதி அவர்களே, நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் மாணமகி ஐயா உடுமலை வடிவேல் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று பெருமை சேர்க்கும் பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தினுடைய இயக்குனர் மாணமகி தோழர் செந்தில்குமாரி அவர்களே, இந்த நிகழ்விலே நேரலையாக நிகழ்ச்சியில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல்மரவர் அரும்பாக்கம் தாமோதரன் அவர்களே, நிறைவாக நன்றி உரை ஆற்றிருக்கக்கூடிய மாணமகி பகலவன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகம், திராவிடர் கழக இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி, பகுத்தறிவாளர் கழகம் என பல்வேறு நிலைகளிலே பொறுப்பேற்று பணியாற்றக்கூடிய அருமை செயல் வீரர்களே, சிறப்பாக வருகின்றது பெருமை சேர்க்கக்கூடிய எங்களுடைய பாராட்டுக்குரிய கவிஞர் செந்துரை ராஜேந்திரன் அவர்களே, அருமை பெரியோர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, அனைத்து கட்சி நண்பர்களே, கடமையாற்றக்கூடிய காவல்துறை பெருமக்களே, ஊடகத்துறையினரே, புரட்சிகரமான இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அருமை பெரியோர்களே, இன்றைய தினம் ஆவடி மாவட்ட திராவிடர் கழகம், திராவிடர் கழக இளைஞர் அணி மிகுந்த எழுச்சியோடு சிறப்போடு யாதவால் நகர் இருக்கின்ற இந்த பகுதியில் அருமையானதொரு நிகழ்ச்சியை தெருமுனை பிரச்சார நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தெருமுழக்கம் பெருமுழக்கமாகட்டும், இந்தியா கூட்டணி மிக பெரும் அளவில் வெற்றி பெற்று புதியதோர் இந்தியா மலரட்டும் என்கிற நோக்கில் அருமையான நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டிய பெருமக்கள் ஏராளம் இருந்தாலும் கூட தொடர் கலையரசன் மற்ற பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய உரையாற்றும் வாய்ப்பை அங்கே சிறப்பாக நடைபெற வேண்டும், குறித்த நேரத்திலே நிறைவேற வேண்டும் என்ற அடிப்படையிலே தவிர்த்திருக்கிறார்கள் என்றாலும் கூட கிட்டத்தட்ட 9 மணி என்ற நிலையில் ஒரு மணி நேர இடைவெளிக்குள்ளாக சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர், தகைசால் தமிழர் மாணமிகு ஐயா டாக்டர் வீரமணி அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் படி திராவிடர் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி கலந்துரையாடலில் மிகச்சிறப்பாக ஆணையிட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தின்படி திருமுழக்கம் பெருமுழக்கமாக நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும், பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாட்டிற்கு கேடான பேரிடியான கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த பிரச்சாரத்தை சென்னை மாநகரில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஆவடி கும்மிடி பூண்டி மற்ற மாவட்டங்களில் இந்த தீர்மானம் நிறைவேற்றிய உடன் மிக வேகமாக அதிவேகமாக மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ் அவர்கள் மற்றும் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் எல்லாம் களமிறங்கி இருக்கிறார்கள், தேர்தல் களத்தை சூழற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னே இங்கே உரையாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி பொருளாளராக இருக்கக்கூடிய ஐயா சங்கர் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு செய்தியை குறிப்பிட்டார். தேர்தலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்சிகள் அரசியல் கட்சிகள் பணி தொடரவில்லை, பணி தொடர்ந்திருக்கிறார்கள், தேர்தல் குறித்த பணியை தொடங்கிவிட்டார்கள். அதற்கான பேச்சுகள் கூட்டணி அதை உருவாக்கும் தன்மைகள் அவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு பிறகுதான் களமிறங்க வேண்டும் பிரச்சாரத்திற்கு. அடுத்த கட்டமாக இன்னும் ஓரிரு நாட்களிலே அந்த பணிக்கு வருகை தர இருக்கிறார்கள் என்றாலும் கூட திராவிடர் கழகம் முன்னேயே மிகச்சிறப்பாக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல தேர்தலில் திராவிடர் கழகம் தங்களுடைய நிலைப்பாட்டை மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டோம் என சொன்னார்கள். அது முற்றிலும் உண்மை. நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு தேர்தல் மேகம் சூழ்ந்தால் போதுமானது, தேர்தல் மேகம் திரண்டாலே போதுமானது, நாங்கள் தொடங்கி விடுவோம். ஆனால் அரசியல் கட்சிகள் தேர்தலை களமாடக்கூடியவர்கள் தன்னை அணியப்படுத்திக் கொண்டு அணிவகுத்துக் கொண்டு வருகை தருவதற்கு அவருடைய முன்னாயத்த பணிக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும், அவர்கள் வருவார். எனவே அவர்கள் வருவது வேறு, ஏனென்றால் அவர்கள் அங்கே நேரடியாக களமாடக்கூடியவர்கள், களமாடி தேர்தல் களத்தை பங்கேற்கக்கூடியவர்கள். திராவிடர் கழகம் நாங்கள் தேர்தல் களத்தில் பங்கேற்கக்கூடியவர்கள் அல்ல, ஆனால் தேர்தலில் இடம்பெறக்கூடிய தேர்தல் பங்கேற்கக்கூடிய அரசியல் கட்சிகளை விட தேர்தலை பற்றி 1000 மடங்கு கவலைப்படக்கூடியவர்கள் அரசியல் கட்சிகளை விட திராவிடர் கழகத்துக்காரர்கள் கருஞ்சட்டைப்படை என்பதனை இந்த நாடு நன்றாக அறியும். ஒன்று புதிதல்ல, இந்த கிளர்ச்சிக்கு அல்ல, தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் காலம் தொட்டு தொடர்ந்து இருக்கின்ற ஒரு நடைமுறை, ஒரு வழமை என்னவென்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் தயார்படுத்தி கொண்டு அணிவகுத்து வருவார்கள், நாங்கள் தயார்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது, இந்த நாடு யார் கையில் இருக்க வேண்டும் என்பதை விட யார் கைவசம் சென்றுவிடக் கூடாது, இந்த நாடு எந்த ஏற்றத்தை பெற வேண்டும் என்பதை விட இருக்கின்ற நிலையிலிருந்து இறங்கிவிடக் கூடாது என்று கவலைப்படக்கூடியவர்கள். தாயினும் தாளப்பறிந்து பார்ப்பது போல அருமை பெரியோர்களே, நாட்டை நாட்டு மக்களை கவலையோடு சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு என்பதனால்தான் நாங்கள் தேர்தலில் இடம்பெறவில்லை. நாங்கள் தேர்தலில் இடம்பெறக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு சமுதாய இயக்கம், சமுதாய புரட்சி இயக்கம் இது. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் அவசியம் தேவை என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து அல்ல. நாங்கள் அரசியலுக்கு போகலே தவிர, அரசியல் தேவை, மிக தேவை, மிக மிக தேவை. அரசியல் இருக்க வேண்டும், ஆளுகின்ற தன்மை வேண்டும், ஆளுகின்ற கொள்கை வெற்றி வேண்டும், அதற்கான அணி வேண்டும். இதுல நாங்க ஒண்ணும் மாறுபாடு இல்லை, நாங்க அதுக்கு தயாரா இல்ல. ஏன் தெரியுமா? சில பேர் நினைக்கலாம், ஓஹோ உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, உங்க கொள்கையெல்லாம் மக்கள் எடுத்துவாங்களாம் சொல்ல முடியாது, அதனால நீ யோசிக்கிறீங்களான்னு கூட சில பேர் நுனிப்புள் மெய்வது போல யோசிக்கலாம். அது எந்த காரணம்? நாங்க தேர்தல்னா எங்களை ஏற்பார்களா இல்லையா என்பதற்கு ஒரே வரியில் பொருள் சொல்ல வேண்டுமானால், நாங்கள் வளர்த்து விட்டவர்களையே நாட்டு மக்கள் ஏற்கிறார்கள் போது எங்களை ஏற்க மாட்டார்களா? அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா நாங்கள் இணைப்பது என்று சொன்னால், அரசியலில் தேர்தலில் நிற்பதற்கு நாட்டை ஆளுவதற்கு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன, எண்ண முடியாத கட்சிகள் இருக்கின்றன. டெய்லி கட்சி வந்துட்டே இருக்கு, நாங்க ஒரு கட்சி முளைச்சிக்கிட்டே இருக்கிறது. இன்னும் கட்சிக்கு பேர் வைக்காமலே கட்சி இருக்கு, சில கட்சி வச்ச பேரு சரியான்னு யோசிச்சுட்டு இருக்கு, பேரை வச்சுக்கலாம வேண்டாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. விதவிதமான அரசியல்லாம் நடந்துருக்கு. எங்களை பொறுத்தவரை நண்பர்களே, ஏகப்பட்ட கட்சி தேர்தல் அடிப்பாங்க, தயாரா இருக்காங்க. வருங்கால முதல்வர் அந்த பேர் சொல்லக்கூடிய பட்டியல் பாருங்க, பல பேர் சொல்றாங்க வருங்கால முதல்வர்களே வருகன்னு. அவங்க கட்சி தலைவரை கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட முதலமைச்சர்கள் தேர்தலுக்கு முன்னாடி இருக்காங்க. மறுபடியும் வேடிக்கை என்ன, தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு எத்தனை முதலமைச்சர், 50க்கு மேல, தேர்தலுக்கு முன்னாடி நாட்டுக்கு எத்தனை பிரதமர், 500க்கு மேல இருக்கான். ஸ்டேட்டுக்கு 50 ஆல் இண்டியாவுக்கு 500 பேருக்கு மேல இவர் தான் பிரதமர், இவர் தான் பிரதமர். ஆனா தேர்தல் ரிசல்ட் சொல்லலாம் பாருங்க, அதுக்கு பிறகு அந்த ஒரு ஆள் தான் அதை பார்க்கலாம் முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு நிறைய பேர் தேர்தலுக்கு இருக்காங்க, கட்சிக்கு இருக்காங்க. நாங்க அதுக்கு அதனாலதான் அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க அந்த வேலையை பார்க்கலாம். நாம என்ன செய்யலாம், யார் ஆள வேண்டும், யார் வெற்றி பெற வேண்டாம், யார் வெற்றி பெறக்கூடாது, எந்த கொள்கை வாக்களிக்கப்பட வேண்டிய கொள்கை, எந்த கொள்கை தோற்கடிக்கப்பட வேண்டிய கொள்கை, யார் நாட்டுக்குரியவர்கள், நமக்குரியவர்கள், நம் இனத்துக்குரியவர்கள், நம் மொழிக்குரியவர்கள், நம் பண்பாட்டுக்குரியவர்கள், நம் முன்னேற்றத்திற்குரியவர்கள், நல்லவர்கள் யார் என்பதனை அடையாளம் காட்டும் இடத்தில் இருப்பதனால் தான் நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் ஓடி வர்றோம். நாங்கள் அடையாளம் காட்டுற இடத்துல இருக்கோம். நாங்கள் யார் சரியானவர்கள் என்று மக்களுக்கு சொல்லுகின்ற நிலை இதற்கு மிக சிறப்பாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். மற்றபடி கட்சிகள் தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கலாம், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டாம். ஏன் வெற்றி பெறலாம்? இது எங்களுக்கு அரசியல் விருப்பு வெறுப்பு அந்த நிலை அல்ல. நாங்க ஒண்ணும் அங்க போய் எதிரையும் தேர்தலில் நின்று ஆட்சிக்கு வந்து ஆசைப்படல, அப்படிப்பட்ட கட்சியில் சொல்லிட்டேன். அது மட்டுமல்ல நண்பர்களே, நாங்க யாரும் போட்டி போட்டு அந்த காரியத்துல நாங்க வெற்றி பெறணும்னு திட்டம் போடக்கூடியவர்களா ஆகல. அதுக்கு அமைப்புகள் எல்லாம் இருக்காங்க, நல்லா யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு அரபு நண்பர்களே, இந்தியா கூட்டணி வெற்றி பெறலாம் ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தை, இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா. அந்த கட்சியை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள், அசுர பலத்தோடு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய பலத்தோடு ஆளுகின்ற வாய்ப்பில் இருக்கிறார்கள். இருந்தாலும் மாநிலங்களவை அதற்கான வாய்ப்பின்றி இருந்தார்கள். பல கட்சிகளை எல்லாம் சரி செய்து காலை உடைத்து கையை உடைத்து இன்றைக்கு பிரியளவிற்கு சில காரியங்களை, சில கொள்கைகளை அவர்களுக்கு ஏற்றார் போல் செய்திருக்கிறார்கள். இது ஒரு நிலை. அதனால் ஏற்பட்ட பாதிப்பு நல்லா யோசிப்பார்கள். ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி ஏன் நீக்கப்பட வேண்டாம், ஏன் தடுக்கப்பட வேண்டாம், மீண்டும் ஏன் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது, ஏன் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான அடிப்படை செய்திகளை எண்ணி பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார். மூன்றாண்டுக்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கினார். அப்போது அவர்கள் தேர்தல் மக்கள் மத்தியிலே வாக்குறுதி கொடுத்தார். திமுக எலெக்ஷன் மேனிபெஸ்டோ, தேர்தல் அறிக்கை, திமுகவின் தேர்தல் அறிக்கை சொன்னார். வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்று வந்து மூன்றாண்டு காலம். இந்த மூன்றாண்டு காலத்தில் அவர்கள் தேர்தலில் அவர்கள் தந்த வாக்குறுதிகளை அவர் கிட்டத்தட்ட 80-85 விழுக்காட்டிற்கு குறையாத நிலையிலே வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் யாரும் மறைக்கக்கூடியதல்ல, ஏமாற்றுவதல்ல, பொய் கூறுவதல்ல. ஊடகங்கள் இருக்கு, பத்திரிகைகள் இருக்கு, டிவி இருக்கு, சட்டமன்றம் இருக்கு, சட்டமன்றத்தினுடைய விவாதம் இருக்கிறது, சட்டமன்றத்தினுடைய குறிப்பேடு இருக்கு, விழிப்பு இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒன்றும் மறைச்சு சொல்றதுக்கு வேலையே இல்லை. ஆனால் மூன்றாண்டு காலம் ஆண்டிருக்கிறாங்க. இந்த மூன்றாண்டு காலம் ஆண்டார்களா என்றால், மூன்றாண்டு காலத்தில் கொரோனா நோய்க்கு ஒரு குறிப்பிட்ட காலம் போச்சு. அதற்கு பிறகு வெள்ளப்பெருக்கெடுத்து தமிழ்நாட்டினுடைய தலைநகரமே மூழ்கியது. அதற்கு பிறகு மழை வெள்ளப்பெருக்கெடுத்து தமிழ்நாட்டினுடைய தென்கோடியே பெரிய அளவுக்கு பாதிக்குது. ஆக கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல எந்த விதமான திட்டமும் போடுவதற்கோ சிந்திப்பதற்கோ செயல்படுவதற்கோ வேலையில்லை. ஒரு அதிகபட்சம் 1.5 வருஷம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த 1.5 ஆண்டுகளில் இவர்கள் ஆற்றுகின்ற இந்த பணி பாருங்க, இந்த பணிக்குரிய நிதியை இந்த கொரோனா பாதிப்பு மற்ற வெள்ள பாதிப்பு வெள்ள பேரிடர் பாதிப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு செலவு பண்ணத்துல நிதி ஏராளம் செலவாகிருக்கு. அந்த நிதியை மத்திய அரசு கொடுக்கவில்லை. சுரேஷ் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் வட்டியை போட்டு சொன்னார். அவருக்கு உரையாற்றிய நண்பர்கள் சொன்னாங்க, எல்லாம் திட்டம் போட்டு மிகச்சிறப்பாக ஒன்றிய அரசு பணமே தரல, இருக்கின்ற பணத்தை எல்லாம் செலவு பண்ணி இந்த பேரிடர்ல இருந்து மக்களை பாதுகாக்க ஒரு குடும்பத்துக்கு 6000 ரூபாய் நல்லா யோசிச்சு பாருங்க, 37,000 கோடி நிவாரண நிதி கேட்கிறது மாநில அரசு, திமுக அரசு, முதல்வர் ஸ்டாலின் கேட்கிறார். ஒரு பைசா கூட இன்னை வரைக்கும் கொடுக்கலன்னா என்னங்க ஆட்சி? ஒரு ஒன்றிய அரசு இது தரவு இதுக்காண்டு பணம் இருக்கீங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க? 68,00,000 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்காங்க பேரிடர் நிதினு சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த பேரிடர் நிதி எல்லாம் எல்லா மாநிலமும் பங்கெடுத்து கொடுப்பது, இது வந்து ரிசர்வ் ஃபண்டு, ஏதோ எதிர்காலத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா இதுக்காக செலவழிக்கப்படுவதற்கு இருக்கக்கூடிய நிதி, அவ்வளவு நிதி இருக்கு. அந்த நிதியை எடுத்து செலவு பண்ணுவதற்கான இருக்கு, கொடுக்கதானே இருக்கு. சென்னை அந்த மாவட்டம், தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் பெரிய அளவிற்கு வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடி எல்லாமே தப்பிச்சு நிற்குது. நிதி கொடுக்கறதுல என்ன சங்கடா? இல்லை முதலமைச்சரே போய் அங்க வேட்டியை பிடித்து கட்டி கொண்டு இருக்கிறார், அமைச்சர் பெருமக்கள் நிக்கிறாங்க, போலீஸ்காரவங்க வீட்டுக்கே போகல, மற்ற டிரான்ஸ்போர்ட் வருவாய்த்துறை போக்குவரத்து துறை வீட்டுக்கே போகல, மொத்த மலையில நின்று நினைஞ்சுக்கிட்டு வேலை பார்க்கறாங்க. இவ்வளவு பெரிய நெருக்கடி கிடக்குது, கொடுக்கணுமா இல்லையா? போனா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து தர முடியாதுன்னு சொன்னா என்ன போறோம்? தென் மாவட்டத்தில் அவ்வளவு பெரிய பாதிப்பு நடக்குது, 4 மாவட்டம் மிதக்குது, வீடு போச்சு, வாச போச்சு, ஆடு மாடு செத்து போச்சு, மனிதனும் செத்து போயிட்டான், எல்லாம் மரத்து மலையில உட்கார்ந்துருக்கிறான், போர் இல்லை, ரயில்ல மேல மேலே உட்கார்ந்துருக்கிறான். ஒரு கிராமத்தில் வாழக்கூடியவர்கள் சோறு சமைச்சு கொண்டு வந்து அந்த ரயில் இருந்தாங்க பாருங்க, அவங்க கொடுக்குறாங்க என்ன சோறு? இதை கட்சியை காட்சி, ஏதோ ஊறுகாயோ அதோ ஏதோ தயார் பண்ணி, ஏதோ பச்சை மிளகாய் வெங்காயமோ ஏதோ தயார் பண்ணி கொண்டாந்து பக்கத்தில் பல கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கிராமம் ஹைவே தண்டவாளம் போதும் எங்க போயிட்டு இருந்தான், ஊருக்கு நடுவில் போயிட்டு இருந்தான், நகரத்துக்குலாம் போவோம், நீ இடத்துல வெறும் வெட்ட வழியில போயிட்டு இருக்கோம், அதுக்கு வர்றதுக்கு பாதை கூட இருக்காதுங்க. ரயில் எந்த இடத்துல நிற்குதோ அது ரோடு போமா? எல்லா இடத்துக்கும் ரோடு போயிட்டு இருக்கோம், அது பாட்டுங்க ரயில் நிற்குது, பாதையும் இல்லைங்க. மக்கள் போய் சமைச்சிட்டு போய் கொண்டு கொடுக்குறான். அந்த ரயில்ல இருக்கவங்க ஒண்ணு தவிக்கிறாங்க. இவ்வளவு குடும்பம் நடக்குது, ஒரு மத்திய அரசு தரணுமா இல்லையா? நீ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கணுமா இல்லையா? என்ன போறோம், மாநில அரசாங்கம் ஒரு குழுவை போடுறாங்க, குழுவை போட்டு இந்தாங்க நீங்க போய் விசாரிச்சு எவ்வளவு பணம் தேவை, முதல்ல அட்வான்ஸ் கேட்கிறாங்க. அது வந்து கணக்கு போடுறதுல அப்புறம் ஒரு உடனடி தேவைக்கு பணம் வேணும் இல்லை, உடனடி தேவைக்கு பணம் வேணும் இல்லை. சில இடங்கள்ல சில இடங்கள் இல்லை, நான் கிராமத்துல இருந்து வர்றேன். ஒரு கிராமத்துல ஒருத்தர் செத்து போயிட்டா உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தெருக்காரன் என்ன தெரியுமா பண்ணுவான், அதுல யாரு பணக்காரன் அவன் பண்ணாலும் ஒரு 10,000 20,000 பணத்தை கொடுத்து இந்தாங்க செலவு பண்ணுங்க. அந்த செத்து போயிருக்காங்க, அந்த செலவு பண்ணணும், இந்த பணத்தை எடுக்கணும், எரிக்கிறான் எரிப்பான் புதப்பான் ஏதோ காரியமெல்லாம் பண்றதுக்கு காசு இருக்காது. இத பார்த்து செய்யுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் ரூபா 10,000 என்னட்டு வாங்கிருக்கேன், ஏன்னா ஒரே ஆள் கொடுத்து ஈடுகட்ட முடியாது. 4 வந்து உதவி பண்ணுவான், இது நல்ல ஓரளவு நல்ல பணக்காரன் போட்டுல வீடாவே மாறி உதவி பண்றான் பாருங்க, அதுக்கு பேர் தான் மனித நேயம். அந்த மனித நேயம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஊருக்காரனுக்கு அவன் என்ன ஜாதி என்ன இது என்ன மக்கள் என்ன மதம் அதெல்லாம் பேச்சுக்கேன். ஒரு சாதாரணமா ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய படிப்பறிவு இல்லாத பணம் இல்லாத ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய உதவி காட்டக்கூடிய மனித நேயத்தை ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நாட்டின் பிரதமருக்கு இந்த புத்தி இருக்க வேண்டாமா? இந்த புத்தி இல்லாதவன் நாட்டை ஆளலாமா ஆள விடலாமா? இந்த வச்சனத்துல வர மீண்டு வரணுமா? இவர்களுக்கு ஒன்சும் ஒரு வாய்ப்பா? நீங்க நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, இது அப்படிங்கிற கிட்டத்தட்ட 147 முன்னாடி வந்த மழைங்க, அதுக்கு பிறகு இவ்வளவு மழை இப்பதான் பெய்யுதுங்க. ஒரு தளம் 30 ஒரு தளம் முறை 3-15 நெருக்கி 5 தளம் முறை இப்ப வந்திருக்கிற இந்த தென் மாவட்டங்களில் போயிட்டு பாருங்க, மழை 5 தலைமுறைக்கு பிறகு பாக்குறாங்க. 150 பிறகு முத அந்த மழையை பார்த்தா பாருங்க, அவன் செத்து போயிட்டான். அவன் மகன் செத்து, அவன் பேரன் செத்து, அவன் கொள்ளு பேரன் பேசி செத்து இப்ப போயிட்டு இருக்க பெரிய மழை அவ்வளவு பெரிய நிலையில் இருக்கும் போது ஒரு அரசு உதவி பண்ணணுமா இல்லையா? என்னங்க அர்த்தம் உதவி பண்ண அர்த்தம்? முதலமைச்சர் போய் கடிதம் எழுதுறா, எம்பிக்கள் போய் பாக்குறாங்க, டிஆர் பாலு தலைமையில போய் கேட்கிறாங்க, பாராளுமன்றத்தில் பேசுறாங்க. பாராளுமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற போது என்ன நடக்கிறது? உட்காருங்க பேசுறாங்க, நிதி கொடுக்காம இருந்ததே கொடுங்க, நிதி கேட்கிற நீ கொடுக்காம போ, நீ கொடுக்காம கேட்கறது கூட உரிமை இல்லையா? இடவு வீட்டுல அழுவ கூட உரிமை இல்லையா? இடவு வீட்டுல அழுவதுக்கு கூட உரிமை இல்லை. யாரும் உதவி பண்ணுவாங்க, செத்து கிடக்குற வீட்டுல அவன் அழுது கிடக்குறான். ஏய், அழுவ கூடாது போயிட்டா எவ்வளவு அநியாயம், எவ்வளவு பெரிய கொடுமை. பாராளுமன்றத்தில் இவருடைய மக்கள் இவருடைய மாநிலம் தத்தளிக்கிறது, தடுமாறுகிறது, மிகப்பெரியவர்களுக்கு சோதனையில் சிக்கி தவிக்கிறது. நிதி கொண்டு என கேட்கிற போது என்ன சொல்றான்? உட்காடுறாங்க, என்ன திமிர், என்ன என்ன அர்த்தம்? அதே நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும், குஜராத்தில் பசுமாட்டை பாதுகாக்கிறதுக்கு 3,000 கோடி ஒதுக்குறாங்க,
ஏன்னு கேட்டா அது கோமாதாங்கிற, அது என்ன கோமாதா மற்றெல்லாம் போமாதாவா? இன்னும் பசுமாடு மட்டும்தான் உயிரா? இன்னும் எருவ மாட்டுக்கெல்லாம் உயிர் இல்லையா? இல்ல பசுமாடு வாயால சாப்பிடுது, எருவ மாடு முக்கால சாப்பிடுது? ஏ பசுமாடு தவிடு புண்ணாக்கு பருத்து கொண்டு சாப்பிடுது, எருவ மாடு இந்த மனத்தை திங்குது? அறி வந்த என்னங்க அர்த்தம்? பசுமாட்டுக்கு பாதுகாக்கிறதுக்கு 3000 கோடிங்கிறா. தமிழ்நாடு என்ன தெரியுமா நடக்குது? மகளிர் பேருந்தில் அங்கே விலையில்லாத பயணம் செய்வதற்கு 3000 கோடி வருது. ஆட்சி எதுக்கு பேர் ஆட்சி? யார் போட்டு போறது? யார் நாட்டு ஆளுநர்? யார் நாட்டு ஆளுநர் கட்சி? என்ன ஸ்ட்ராட்டஜி? ஒரு நாட்டு ஆளுநர்னா ஒரு நாடு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசு இருக்கணும், அதுக்கு பேர் தான் ஆட்சி. ஆங்கிலத்தில் வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறா. தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது? 1.5 வருஷம் தான் வாய்ப்பு கிடைச்சது, நிதியே இல்லை, நிதி தரல, இவ்வளவு நெருக்கடிக்கு இடையே. அவர் சொன்ன திட்டம் எல்லாம், தேர்தல் வாக்குறுதி எல்லாம் திமுக முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றி, இந்த மகளிருக்கு உரிமை தொகை பாருங்க, அதனையும் கூட பாருங்க, உதவி தொகை எல்லாம் கிடையாது. ஒன்னொன்னையும் ஒரு உயிர் இருக்கிய திட்டம் பாருங்க. திராவிட மாடல் என்னங்கிறா? மடப்பயிருங்க. திராவிட மாடல் என்னங்கிறா? இதான் கொஞ்சம் நிதானமா பாருங்க. நீ 24 வருஷம் தண்ணியே இருந்தா உனக்கு எப்படி தெரியும்? நீ 24 வருஷம் போதையில படுத்துக்கிட்டுதான் உனக்கு தெரியாது. 24 மணி நேரமா கொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறத, டான்ஸ் ஆடுறத, பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கறத, இந்த வேலை பார்த்துட்டு பார்த்துட்டுதான் உனக்கு என்ன புரியும்? உனக்கு என்ன திராவிட மாடல் கேட்கிறாய்? நீ நல்லா நீ யோசிச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க நண்பர்களே. இன்றைக்கு ஒரு பெரிய அளவிற்கு அங்க உரிமை தொகை, சில பேர் சொல்றாங்க ஐயா கவர்மெண்ட் பணத்தை இவ்வாறு எடுத்து வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற பொம்பளை கொடுத்தாங்க. என்ன இருந்தா வீட்டில் இருக்கிற பொம்பளை என்ன சொல்றா? சும்மா இருக்கிற பொம்பளைங்களா? பொம்பளை சும்மா இருக்குதான். ஆம்பளை என்ன பண்றாங்களா? ஹார்ட் ஒர்க், ரொம்ப டோட்டல் ஹார்ட் ஒர்க். ஏன் சும்மா இருக்குங்கிறாங்க? அது பாட்டு வீட்டுக்குள்ளே இருக்கான், இல்லை வீட்டுக்குள்ளே என்ன சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்காங்க. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 5, 6 எத்தனை உறுப்பினர் இருந்தாலும் அத்தனை பேரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உழைப்பாளிய சுமதாங்கி அவ்வளவு பேருக்கும் சோறு சமைக்கலாம், அவ்வளவு பேர் சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவணும், அவ்வளவு பேர் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸை துவைக்கணும், அவ்வளவு பேர் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸை அயன் பண்ணணும், அவ்வளவு பேர் வந்து தூங்குவதற்கு பாய் போடணும், அவ்வளவு பேரையும் காலில் எழுப்பி விடணும், அவ்வளவு பேருக்கும் காலில் டீ கொடுக்கணும், அவ்வளவு பேருக்கும் காலில் குளிப்பாட்டலாம், இந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து செய்யலாம். அவங்களும் வேலைக்கு போயிடுவான், அவங்களும் போய் அங்க போய் ரிலாக்ஸா வருவாங்க. பிள்ள பயிரிடம் போயிடும், வீட்டுக்காரர் வேலைக்கு விடுவாரு. ஆனா இந்த மாதிரி என்ன பண்ணணும்? இந்த எழுந்ததுல இருந்து தூங்குறது வரைக்கும் எல்லாரும் எப்ப தூங்குவாங்க? நான் கரெக்டா 8:30 தூங்கிடுவோம் சார். 8:00 டிஃபன் முடிச்சிருப்பேன். டிஃபன் என்னங்க சாப்பிடுறீங்க? நைட்டு சப்பாத்தி, மதிய உணவு காலையில் டிஃபன், குறைஞ்சது 2-3 சட்னி இல்லாம நான் சாப்பிட்றது இல்லை. இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு இந்த அம்மா எல்லாத்தையும் சரிப்பட்டு இவங்க எப்போ தூங்குறாங்க? 1 மணி. 8:30 சாப்பிட்டு எழுந்திருக்கிறது எப்போ? அதே 8:30 12 hours. இவங்க 1 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எழுந்திருக்கலாம். ஒரு பெண் எவ்வளவு பெரிய கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பெரிய உழைப்பு உழைக்கிறாங்க, நல்லா நீ போயிட்டு பாருங்க. திராவிட மாடல் பெரியார் வழியில் பெண்ணுடைய உரிமையை பற்றி சிந்திக்கும் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய சொன்னார், நான் பெண் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகையாக 1000 தருவேன். எவ்வளவுக்காக? 1,20,00,000 பேருக்கு கொடுத்தாச்சு. மொத்தம் எவ்வளவு குடும்பம் இருக்காங்க? 2,20,00,000 பேர் இருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் கொடுக்கணும்? கிட்டத்தட்ட 1 கோடி பேர் கொடுக்கணும். இல்லைன்னு சொல்லல, பணம் இல்லை. தெரிந்த கொஞ்சத்தையும் எடப்பாடி கம்பெனிக்கு பாருங்க, சுத்தமா காய்பிடிச்சு சுத்தமா முடிச்சாச்சு. இப்ப எடப்பாடி கம்பெனி யார் இருக்கிறான்? கடப்புடாதவனா எடப்பாடி கம்பெனியில இருக்கிறான். இப்ப யாரு நடக்க முடியாதவன்? எனக்கு ஒண்ணு முடியாதான்னு எல்லாம் அந்த கட்சி ஒன்னு ரெண்டாக்கி ரெண்டு மூணாக்கி மூணு நாலாக்கி நாளையும் நாசமாக்கி யாரு எங்க இருக்கான்னு தெரியாமக்கி இப்ப நம்மகிட்ட கேட்கிறான். எங்க கதி என்னங்காவும் ஓட்டு போறப்படம் ஓட்டிட்டு கயிறு புறப்படலாம் தூக்கிட்டு இப்போ இங்க எதுனால இப்படி நினைக்கிறீங்க? அந்த அது என்ன இருப்பாருங்க நமக்கு? இது திராவிட கூடாது, என்ன இருந்தாலும் ஒரு தாய் அமைப்பு திராவிட இயக்கம். இப்ப எவ்வளவுதான் மோடி இவ்வளவு காலி பண்ண பிறகுதான் கடைசி நேரத்துல மோடிக்கு ஆப்போசிட் போயா உங்க கூட்டு வேணாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் கடைசியா உன்னை புரிச்சுக்கிட்ட போ அப்படி வந்து இப்ப நம்ம கிட்ட வந்து தேர்வு கட்சி இங்க தர்றது இவத்தை வெட்டி நாளா பிரட்டி போட்டுருக்கான். பிரட்டி போட்டுறாம பெட்ரோல் ஊத்தி கொடுத்து நின்றுக்கான. இதை இருந்தா கூட தூக்கி வச்சு கட்டி கட்டி வாங்கலாம். இதை கிளையெல்லாம் ஒடிச்சிருந்தா கூட ஏறு வாங்கலாம். இதை வேறோட இருந்தா கூட கொஞ்சம் தண்ணி வச்சு போக்கலாம். சுத்தமா புடுங்கி தள்ளி வேறு ஆங்கி வேற தனியாக கலட்டி நல்லா காய வச்சு பெட்ரோலை ஊற்றி இப்போ யாரு கொடுத்ததுன்னு அடிச்சுட்டு இருக்கானுங்க. இந்த யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? எவ்வளவு திறமட்டிருக்கும் ஒரு கட்சி? இது ஒரு ஆட்சி, ஒரு பிரதமர், ஒரு நாட்டை ஆளுக்கு இந்த கட்சி செய்யற காரியம் என்ன? நீ ஆள வந்த பிறகு நாட்டை ஆளவளை பார்ப்பியா? எங்கெல்லாம் நட்டு கலட்டுறது, எவன் எம்எல்ஏ கொடுக்கிறது, எவன் எம்பியை கலைக்கிறது, ஆட்சியை கலைக்கிறது, அந்த ஆட்சியை பிஜேபி ஆட்சி ஆக்குறது, இது ஒரே பெருமையா? ஏங்க அடுத்தவன் பத்த பிள்ளை தீ வச்சுட்டு நாம் பத்த பிள்ளை சொல்றதுக்கு கேவலம் அடுத்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பம் நடத்தி அவன் பிள்ளை பத்து இவருக்கு பிள்ளை இல்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவனுக்கு பிறந்த பிள்ளை தெரியுது ஏன் பிள்ள ஏன் பிள்ளைன்னு தெரியும். நீ அவன் போகலான்னு சொல்ல அவனுக்கா ஊட்டணுமா இல்லையா? நீ சும்மா சொல்லி சொல்லி காய் பண்ணாலே பார்த்துட்டு இருக்கிய. நீ இப்போ எல்லாம் ஆகி போச்சு பாருங்க. எனவே அன்பர்களே, பெரியோர்களே, இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கிடையே அந்த உரிமை தொகை கொடுத்துருக்கிறார். அது சொன்னது தேர்தல் வாக்குறுதியில, தேர்தல் வாக்குறுதியில சொல்லாதது என்ன தெரியுமா? அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பெண்களுக்கு மேற்கல்வி உயர்கல்வி பெறுவதற்கு 4000 ரூபாய் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு டிகிரி போனாலும் வைங்க 4000 ரூபாய் வருஷத்துக்கு 12000 டிகிரி கோர்ஸ் 3 இயர்ஸ் 36000 அதுக்கு மேல போஸ்ட் கிராஜுவேட் 2 வருஷம் 24000 36 40 60 எங்க இது பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை. பெண்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆண்களுக்கும் அதே நீதி வழங்கப்படும், சமநீதி வழங்கப்படும், இது திராவிட மாடல் ஆட்சி அப்படி செஞ்சுட்டாங்களே. ஒரு ஸ்டேட் வந்து சுண்டக்கா மாதிரி வச்சிருக்கேன். ஒரு சுண்டக்கா மாதிரி வச்சிருக்கிற ஸ்டேட் எவ்வளவு பண்ணுது? இவ்வளவு பெரிய அளவுக்கு பண்ணல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோடி வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு குடும்ப அதிகாரிகள் போய் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருந்து ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. ஸ்டேட் குழு, சென்ட்ரல் ஒன்றிய குழு அதிகாரிகள் வந்து மதிப்பீடு பண்ணி இவ்வளவு ஆயிருக்கு, இவ்வளவு நட்டப்பட்டிருக்கு, வீடு இழந்தவன், வாட்ச் இழந்தவன், உயிர் இழந்தவன், உடம்புகள் செத்து போனது கூடவு, இவ்வளவு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு பைசா வரல. இந்த லட்சத்துல யாரு அதிகாரி மட்டும் வரல, ராணுவ மந்திரி வந்தாரு. பெரிய வேடிக்கை இல்லை தெரியுமா? ராணுவ மந்திரி வந்தது நிறைய வேடிக்கை. நிதி மந்திரி வரணும், பிரதமர் மந்திரி வரணும். அவன் ஏற்கனவே ரொம்ப பாதிக்கப்பட்டு கிடக்கிறான். நீ ராணுவ மந்திரியோட துப்பாக்கி எடுத்து வாயிலா கொண்டாக்கி போறப்ப எதிர்த்து சொன்னப்போ ராணுவ மந்திரிக்கு என்ன பண்ண போற? வெள்ளப்பெருக்கு எடுத்து வர்றப்போ ராணுவத்தை அடிச்சு பாதுகாப்பு சொன்னா நியாயம்? அப்பெல்லாம் விட்டுவிட்டு ராணுவ மந்திரி வர்றாரா? இல்ல ராணுவத்துக்கு ஆளுக்கு ஆள் எடுக்க முடியல? இங்க இப்ப புயல் வெள்ளத்துல சிக்கிட்டு கிடக்கிறாள், நிதிமந்திரி நிதிமந்திரி நிர்மலா சீதாராமனை எல்லாரும் நிர்மலா சீதாராமனை பார்க்கல, செல்வத்துக்கு கடவுள் லட்சுமியா பார்த்தாங்க. லட்சுமியே வருது, தங்க காசோட வருது. தூத்துக்குடியில இருந்து கொட்ட போகுதுமாங்க அந்தம்மா. என்ன தெரியுமா பண்ணுது, கோயில போயிட்டு நின்றுட்டு உண்டிகளை யாரும் அங்க போடாதீங்க, இதுல பணத்தை பணம் கோயிலுக்கு போடுற காசுக்கு பாருங்க, அதை யாரும் உண்டியல போடாதீங்க. அப்ப என்னையா சொல்ல போகுதுன்னு பார்த்தா பக்கத்துல குறிப்பிடிக்கலாம், இதுல போடுங்க. அந்த அம்மா ரொம்ப கரெக்டா சொல்லுது, உண்டியல்ல வந்து உண்டிய போடுறதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும், அதுல ஒரு 4-5 நோட்டை மடக்கி மடிச்சு போடலாம், அந்த அளவா இருக்கும். அப்படிதான் இருக்கும். இந்தெந்த காட்சி சொல்லிச்சு பாருங்க, இந்த உண்டியல்ல போடுங்க. இந்த உண்டிய என்னன்னா அது வந்து ஒரு சாதாரண வெர்டிகலா இருக்கும் அந்த உண்டிய. இந்த உண்டிய ஒரு சிலிண்டரா இருக்கும். அந்த உண்டியல்ல ஒரு 4-5 பேப்பரை மடிச்சுதான் போடலாம். இந்த உண்டியல்ல ஒரு 5-6 சென்டிமீட்டர் ஓப்பனாவே அது வாட்டு ஒரு பெரிய ஓட்டையா போட்டு ஒரு பையாக்கு ஒரு மோட்டார் பைப் இருக்கு பாருங்க, அவ்வளவு பெருசுக்கு இவன் நிக்கிறான் அந்த மாதிரி ரெடியா இதுல போடுங்க. அப்படின்னா என்னது பொருள், ஏங்க பசியா போ ஒரு பக்கம், புளிச்சா போ ஒரு பக்கமா, பாதிக்கப்பட்ட மக்கள் கிடக்குறான் அவனுக்கு போய் நீ வாய்ப்பளிக்க வேண்ட நிவாரண சுக்லாம்பரணம்னு மணி அடிக்கிற அப்படிங்கிற அந்த ஆளுங்க போய் நீ அது உண்டியல்ல போடாத, இந்த உண்டியல்ல போடுன்னு சொல்லுங்க. தெரியுதா திராவிட மாடல்னா என்ன, ஆரிய மாடல்னா என்ன, திமுக மாடல்னா என்ன, பிஜேபி மாடல்னா என்ன, நம்ம தமிழ்நாட்டு மாடல்னா என்ன, இந்திய ஒன்றியத்து மாடல் என்னன்னு தெரியுதா? இப்போ யாருக்கு போட சொல்றாங்க, பாரதிய ஜனதா என்பது பார்ப்பன ஜனதா கட்சி, பார்ப்பன ஜனதா கட்சி ஒரு நோக்கம் என்ன? இவ்வளவு பேரு செத்து போனது அழிஞ்சு போனதுல பார்ப்பனர்களே இல்லை. ஏன் தெரியுமா, இந்த மாதிரி இடத்துல பார்ப்பனர்களே இருக்க மாட்டாங்க. ராமநாதபுரம் கிடையாது, பாதிக்கப்படுறதுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்க நல்லா சுகமா நல்லா வாய்ப்பா வசதியான இருப்பாங்க. அப்ப இவ்வளவு பெரிய இழப்பு வந்தது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப சிறப்பாக செஞ்சு இவ்வளவு பல்வேறு வகையான திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு அவ்வளவு திட்டங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். அதோட மருத்துவம், மருத்துவ பாதுகாப்பு, படிப்பு, கல்வி, அதுக்கான பணி ஏராளம் இவ்வளவு நிதி நெருக்கடியை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனா மத்திய அரசாங்கம் தேர்தலில் என்ன சொல்லிச்சு, ஒன்றிய அரசு பிஜேபி தேர்தல் என்ன சொன்னாங்க, அவங்க வந்து 4 ஆண்டுக்கு முன்பாக எம்பி எலெக்ஷன்ல என்ன சொன்னார், 10 ஆண்டு காலம் வாழ்ந்த பிஜேபி நாட்டினுடைய பிரதமர் மோடி என்ன சொன்னார், நாங்க ஆட்சிக்கு வந்தா பிஜேபி ஆட்சிக்கு வந்தா வருஷத்துக்கு 2 கோடி பேர். ஆனா இது வந்து ரொம்ப அற்புதமான சிந்தனை. என்ன ஒரு ஸ்டேட்னா லட்சக்கணக்கில் கொடுக்கலாம், டோட்டு இந்தியான்னா கோடிக்கணக்கில் கொடுத்தாவா கொஞ்சமாவது வேலை இல்லாததுக்கு எடுத்த குறைக்கலாம். 2 கோடி பேருக்கு எத்தனை ரவுண்டு வாங்கிருக்காங்க, 2 ரவுண்டு, எத்தனை வருஷம், 10 வருஷம், 1 வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுப்பாங்க, 2 கோடி பேருக்கு, 10 ஆண்டுல எவ்வளவு பேர் கொடுத்துருக்கணும், 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். சரி முடியலையா, ஒரு 10 கோடி பேர், அது முடியலையா 5 கோடி பேர், அது முடியலையா ஒரு 2 கோடி பேர், அது முடியலையா 1 கோடி பேர் தான், இல்ல லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கலாம். ஏங்க 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொல்லி ஒண்ணுமே செய்யாம இருக்கீங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி தந்த பிறகு 3 ஆண்டு காலத்தில் 1.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக இயற்கை பேரிடரில் சிக்கிய பிறகு ஒன்றிய அரசு நிதியை தராமல் நிறுத்திய பிறகு மிகப்பெரிய வறுமை சோதனை வெள்ள பெருக்கு இதற்கு பிறகு எண்பத்தைந்து விழுக்காட்டிற்கு மேற்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறவாரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிறப்பு திராவிட மாடல் ஆட்சி. இங்க பண்ண என்ன பண்ணீங்க அதை விட சொன்னார் பாருங்க, இது வேலைதரம் இன்னொன்னு சொன்னார், அதான் ரொம்ப டாப். எல்லாரும் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் பணம், நம்ம 1000 ரூபா கொடுத்ததே ரொம்ப பெருசா பெரிய நன்றி உணர்ச்சி கூட இருக்கணும். 1000 ரூபாய்க்கே இப்படி சொல்றான் அவர்கிட்ட சொன்னார் தெரியுமா, 15 லட்சம் அது டீவா கிடையாது வித்தியாசம். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும், உலகத்துல இப்படி சிந்திக்கிற ஆள் உலகத்திலே கிடைக்கிறது. மிகப்பெரிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் எக்கனாமிஸ்ட் பெரிய பெரிய ஆளுகளா இருக்காங்க. மோடி மூலம் பாருங்க, அது தலையில இருக்கா வயிற்றுல இருக்கா இல்ல வயிற்றுக்கும் கீழே இருக்கா இதுல என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த மாதிரி மூலம் உள்ளது ரொம்ப டாப்பான ரிசர்வ் பேங்க் கவர்னர்லாம் ஆடி போயிடுச்சு. என்ன சோழ சொன்னா பாருங்க, சும்மா நண்டு போல வரும்னா 10 11 அத்தோட இது ஒண்ணு என்ன சொன்ன, கருப்பு பணம் அது எல்லாத்தையும் ரெக்கவரி கொடுப்போம் கொடுக்க போறோம். ஆனா ஒண்ணு குடுத்துருக்கிற கட்டிக்காரான்னு தெரியும் வராது, பாக்கெல்லாம் முதல்ல போட்டு எடுக்கணும்னு சிந்திக்கிற கம்பெனி இவருக்கு இருக்கிறத புடுங்கினாலே போதுங்கிற கம்பெனி. என்ன சொன்னார், 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல. இது வந்து ரொம்ப அருமையான சித்தந்தா, ஏன்னா மொத்தம் எவ்வளவு கோடிக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி கருப்பு பணம் இருக்குங்கிறத வேள்வி பண்ணாங்க. இது வந்து நல்ல திட்டம். எத்தனை பேர் அக்கௌண்ட் ஹோல்டர் பண்ணாங்க கேட்டாங்க, ரிசர்வ் பேங்க்ல கேட்டு எத்தனை பேங்க் இருக்கு, ஒவ்வொரு பேங்க்லயும் எவ்வளவு அக்கௌண்ட் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் எவ்வளவு, எவ்வளவு பணம் வெளியில இத ரெக்கவரி பண்ணா எல்லாருக்கும் அதை பிரிச்சு கொடுத்தா ஒரு ஆளு மேல கொடுக்கலாம், ஒரு அக்கௌண்ட் எவ்வளவு போடலாம். நல்ல கிளீனா கணக்கு போட்டு சொன்னான், 15 லட்சம் பார்த்த ஒரே நேரத்தில் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னா இந்தியாவில் உள்ள எல்லாரும் கடன் நீங்கி எங்கேயே போயிடுவான். உண்மையிலே அற்புதமான சாதாரண அதுக்கு என்ன பண்றது, ஒரே நேரத்தில் பணத்தை மதிப்பிட செய்யும் இருப்பேன் பணத்தை கொடுக்கறதுக்கு இப்படி உண்டாங்க. ஒரு பிள்ளைய பக்கத்துக்கு இன்னொரு பிள்ளைய சாவடிக்கிற மாதிரி தான் பணத்தை கொடுக்கறதுக்கு பணத்தை இழக்காம எப்படி 1000 ரூபாய் நோட்டு அடிச்சு ஓடு 1000 ரூபாய் இல்லாம ஏன் இது இருந்தா பதுக்குவான். அதை கண்டுபிடிக்கும் அருமையான கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வார்த்தைக்கு மேல பாருங்க 2000 ரூபாய் ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற பைத்தியக்காரர்லாம் இருக்கான் பாருங்க, எல்லாரையும் ஒரு பக்கத்துல வச்சு இந்த ஒரு பக்கத்துல வச்ச இந்த பைத்தியத்துக்கு முன்னாடி உலக பைத்தியம் தோற்றுவான். 1000 ரூபாய் சாதாரண போற போக்குல சிந்திக்கிறதுங்க சுத்தமா. இப்படி பண்ண என்ன அர்த்தம், சரி சொன்னாரு உடனே என்ன பயிற்சியில வச்ச வரும்னாரு 2000 நோட்டு ரிலீஸ் பண்ணாரு, யாரு அனௌன்ஸ் பண்றது, நல்லா யோசிச்சு. ஒரு மாவட்டத்துல அமைச்சர் இருப்பாங்க, யாரு வேல்யூபிள் பர்சன், டிஸ்ட்ரிக் கலெக்டர், என்ன மந்திரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கையெழுத்து போடுறது கலெக்டர் போட்டாலும் ஜம்படா ட்ரெஸ்ஸில் அமைச்சர் கையெழுத்து கலெக்டர் போட்டதா ரிலீஸ் பண்ணுவாரு. எப்படி சொன்னாரு என்ன சொல்லுவாரு, அவர் சொல்லிட்டு சொல்லுவாரு நான் சட்டம் கேட்க போக முடியாது எந்த எங்க கோர்ட்ல யார குட்டி வளர்த்து கேட்கிறான் சீஃப் செக்ரட்டரி வாங்க ஹைகோர்ட் யார கூப்பிடுது? சீஃப் ஜஸ்டிஸ் கூப்பிடுது. யார மந்திரி? மந்திரியா? மந்திரி போயிட்டே இருப்பாரு. அவ பாட்டுங்க இங்க யாரு சீஃப் ஜஸ்டிஸ் எந்திரிக்கிறான் கோர்ட்ல இருக்காங்க. யார எப்படி கைட்டு போட்ட எப்படி கொடுத்தாங்களான்? அப்ப நல்லா நீ யோசிச்சு பாருங்க. இவர் யார அனௌன்ஸ் பண்ணணும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கும் இருக்கக்கூடிய நிதித்துறை, நிதித்துறை செயலாளர் இருக்காரு. இவர் பாட்டுக்கு நைட்டு திடீர்னு இருந்தாங்க, நல்லா திட்டுப்பட்டு தூங்கிட்டு 12 மணிக்கு எழுப்பிடுறாங்கன்னு சொல்லி எழுத திட்டை போல மூஞ்சி விழுவோட வாயு குப்பிடிகளை ஒரே அடி அடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த ரிசர்வ் பேங்க் அவர் என்ன சொல்றான்? அந்த விட்டு அம்மா எழுப்பிட்டு இந்த பாருங்க எழுந்திருக்கீங்க, எழுந்திருக்கீங்க என்ன 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 உங்க பேங்க் போயிட்டு எழுந்திருக்கீங்க, உங்க பேங்க் வேலையே போச்சு. என்ன பைத்தியம் ஆயிட்டியா நீ? அந்த ஆளுக்கே ஆச்சு. ரிசர்வ் பேங்க் நான் ஏப்ப செப்பேன் எவ்வளவு பெரிய முடிஞ்சிட்டு தாராட்டு கட்டிட்டு போயிட்டாரு. இப்ப நாளைக்கு 2000 நோட்டு வச்சிருக்கோம், அவங்க பக்கம் வந்துருவாங்க. காலையில் வேலைக்கு போறதா இல்ல வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டே இருக்கிறதா? என்ன கேள்வி? உடனே நேரத்தில் காலி பண்ணாரு. அதே எல்லாம் காலி பண்ணி முடிச்சு அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்ப 15 லட்சம் போட்ட கணக்கு படி வந்துருக்குங்கள முடிச்சாச்சுல, எல்லாம் முடிக்க போச்சுல. இப்ப 15 லட்சத்தை போட மாட்டீங்க. நம்ம கேட்கல, இந்த கணக்கை நம்ம போடல, இதை ரிசர்வ் பேங்க் கவர்னரும் போடல. போட்டதெல்லாம் நீ எவ்வளவு அறிவாளிகள் அந்த கட்சியில் இருக்கா பாத்தியெல்லாம் நாராயணன் இல்ல கோவிந்தா கம்பெனி எப்பேற்பட்ட ஆளு இருக்கா பாரு, கட்சியில ஆளு வச்சு காம்பாருங்க. பெரிய என்ன உலக பொருளாதாரத்தை அப்படி கரைச்சி உள்ள டெய்லி கால நம்மளால குடிச்சாரு. இந்தியா படம் முடிச்சுட்டா ஒருத்த அக்கௌண்ட்லயும் படமே வரல. இப்ப நம்ம என்ன பண்ண அந்த ப்ராசஸ் நடக்கிறது லேட்டானு பாருங்க. அந்த இடத்துல பக்கம் கொஞ்சம் வரமாட்டா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எப்படி ஒரு 5000 மாதம் ஆகும்? அதுக்குள்ள நம்ம அக்கௌண்ட் ரைட் பண்ணுவோம். அவரு அமௌண்ட் ரைட் பண்ணாரு 15 லட்சம். மக்கள் என்ன நம்ம அக்கௌண்ட் ரைட் பண்ணுவோம். ஏன்னா 15 லட்சம் தான் போடுவானு, நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தா 15 ஏகப்பட்டது. ஒண்ணு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா +15 +15 +15. அது சில பேர் கணக்கு போட்டா இது வரைக்கும் எவ்வளவு கடன் இருக்குன்னு பாருங்க. கணக்கு போட்டா ஆக கடனுக்கு ஒரு அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் எல்லாம் கடனை கிடைக்கும். கடனை மட்டும் நம்ம சும்மா நாக்கோடி வாங்க முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வட்டி போடணும்ல, அதுக்கு 2-3 அக்கௌண்ட் போடு. எத்தனை போட்டு போட மகாராஜா அஞ்சு வழங்க போறான், மணி எப்படி ஆக போவாரு, எல்லாம் முடிச்சு போச்சுக்க, எங்க போச்சு போனா. மக்களை இப்படி ஏமாத்தலாமா? ஒரு மக்களை இவ்வளவு சீப்பா அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாமா? ஒரு நாட்டின் மக்களை ஆளக்கூடிய ஒரு அரசு, ஆளக்கூடிய ஒரு பிரதமர், ஒரு பெரிய பிள்ளைக்கு சமமான பிள்ளையை பெற்ற அப்படி போல இருக்க வேண்டிய ஒரு பிரதமர் இவ்வளவு முட்டாள்தனமா வச்சுக்கலாமா? ஏமாத்தலாமா? இப்ப என்ன சொல்றான் நாராயணன், சீமாயணன், சோமாயணன் சொல்றான். நாங்க எப்ப சொன்னோம் சுத்தமா மறந்துட்டாங்க? அதுல ஒரு நியாயம் பகல்ல என்ன நினைச்சிருப்பாங்க? நைட்டு 12 மணிக்கு தூக்கத்துல போயிட்டாங்க. இப்ப கேட்டா சொல்றாங்க, நாங்க எப்ப சொன்னோம் சில பேர் தூக்கத்துல போடப்போவா நைட்டு போட முடியல, நான் எப்ப போன அப்ப தூக்கத்துல போட முடியாது. நைட்டு 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு எப்ப சொன்னா? வேலைக்கு வேலைக்கு போச்சு, 2 கோடி பேருக்கு இல்ல, பணத்துக்கு பணம் போச்சு, வீடு வாழ்றவனுக்குலாம் வீடு கட்டி கொடுப்பேன்னு நம்ம சுரேஷ் மாநிலம் வச்சு திட்டம் போட்டு அங்க எப்போதுமே அது திமுக அரசு குடிசை மாற்று வாரியம், இந்தியாவிலேயே உலகிலேயே குடிசை மாற்று வாரியத்தை மிகச்சிறப்பாக நடைமுறைப்படுத்திய ஒரே ஆட்சி திமுக, திமுக மாடல் ஆட்சி டாக்டர் கலைஞர். ஒரு கவர்மெண்ட் வீடு இல்லாதவனுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு உலகத்திலேயே சிந்திச்ச முதல் கவர்மெண்ட் நம்முடைய கவர்மெண்ட். அதனாலதான் அன்பர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் பார்த்தா திமுக இப்படிப்பட்ட காரியத்தை சிக்கி உடனே ஆகா பொது உடைமை நாடு செய்ய முடியாத காரியத்தை செய்யறாரு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியை பாராட்டாங்க. ரஷ்யாவே முடியாது, உலகத்திலே முடியாது படிப்பதற்கு ஊக்கத்தொகை தந்தது திமுக. ஒரு பெண் திருமணத்திற்கு வறுமை உள்ள பெண்ணுக்கு 8வது படித்தான் திருமண உதவி சொன்னது திமுக. அதுக்கு பிறகு 10வது 12வது டிகிரி என படிக்க செய்ய படிக்க செய்ய ஊக்கப்படுத்தியது திமுக. ஒரு கட்சி சொல்லு பார்ப்போம், இந்தியாவில் உலகத்திலே காட்டுப்போம். இப்படி ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் உண்டா? இப்படி ஒரு கட்சி உண்டா? இல்ல, ஏன் தெரியுமா? இது கட்சி அல்ல, திமுக என்பது கொள்கை ஊற்று, தந்தை பெரியாருடைய கொள்கை ஊற்று திமுக. பெரியார் கொள்கையை நடைமுறைப்படுத்த வந்த அரசியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அரசியல் கட்சி. அதனால்தான் அண்ணா சொன்னார், முதலமைச்சர் ஆன பிறகு சொன்னார், பெரியாரை அம கையை பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு திருச்சியில சொன்னார், தந்தை பெரியாரை பார்த்து சொன்னார், தந்தையே உங்களிடமிருந்து மாறுபட்டு சென்ற நான், வெறுங்கையோடு சென்ற நான் இன்று முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க சொன்னா முதலமைச்சராக இருப்பேன், இல்லை எனக்கு பைதூக்கி கொண்டு என்னுடைய சிஷியனாக வாழ்ந்து சொன்னால் துண்டை எதனை தோழில் போடுவது போல, இந்த பதவி துண்டை எடுத்து வீசுவது போல முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு உங்களுக்கு தொண்டராக வர அண்ணாதுரை தேர்ந்து சொன்னார் பாருங்க. அப்ப ஏற்பட்ட கட்சி நிலமற்றவனுக்கு நிலை என்ன? கம்யூனிஸ்ட் என்ன? சோசியலிஸ்ட் என்ன? எல்லாருக்கும் ஏக்கர் கணக்கு நிலம், நிலத்தை புடிச்சு கொடுத்தாருங்க. நிலத்தை வச்சுக்கிற அஞ்சு ஏக்கர் ஸ்டாண்டர்ட், அஞ்சு ஏக்கர் கூட வச்சுக்க கூடாது. அப்படிப்பட்ட நீ வந்து பணம் தர்ற வீடு கட்டி தர்றாங்க, கட்டி கொடுக்குது வீடு. இப்ப கனவு கலைஞர் பேர்ல கட்டி கொடுக்குது வீடு. சரி, நீ கட்டி கொடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணனா? நீ தான் செய்யணும். வந்திருக்க நாளைக்கு இங்க விட்டு விருதுக்கு வாங்கன்னு ஐயா சங்கர் சொல்றாரு, மற்ற சொல்றாங்க. போற வீட்டுக்கு விருந்துன்னா அவர் தான் கொடுக்கல. வீட்டுல உட்கார வச்சுட்டு பக்கத்துல இருந்த சோறு தான் கொண்டுவா, குழம்பு தான் கொண்டுவா, சட்டி தான் கொண்டுவான்னாக்க இதை என்ன வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாரு. விருந்து நல்லாக்கள் ஏமாற்று குடியிருப்பு, அவங்களோட குடியிருப்பு சட்டம் கொண்டு வந்து இருக்கவே கூடாது. உனக்கு வேலையே கிடையாது, காஷ்மீர் சுத்தமா கிடையாது. யோசிச்சு பாருங்க, சமூக நீதி இடஒதுக்கீடு உண்டா? இடபிள்யூஎஸ் இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% சட்டத்தில் இடம் உண்டா? சட்டம் சொல்லுகிறதா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இடம் உண்டா? சட்டத்துக்கு அப்புறமா செயல்படலாமா? இந்த ஆட்சி தொடரலாமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. பெண் உரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு, நாங்க வந்தா டாப்பா இருக்கோம். எப்படியா டாப்பா இருக்கும்னு பார்த்தா, மணிப்பூர்ல ஒரு பொண்ண பகல்ல ரோட்ல ஓட விட்டு 11 பேர் விரட்டி போய் நடு ரோட்லயே நிர்மாணப்படுத்தி 5 மாதம் கற்பிணியாக இருந்த அந்த பெண்ணை 11 பேர் கற்பழித்திருக்கிறாங்க. மகாபாரதத்துல 1-5 பேர் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க, அதோட முடிச்சுட்டு. மகாபாரதத்தை வச்சு ஆட்சி இவங்க எப்படி பண்றாங்க பாருங்க. ஒரு பொண்ணை 11 பேர் கற்பழித்திருக்கு, 3 வயசு பிள்ளை, தாயோ தாய்க்கு பக்கத்தில் பிள்ளை. அந்த பிள்ளை பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? படத்துல கூட ஒரு காட்சி இருப்பாளாம், ஒரு தாயை கற்பழிக்கிற போது பிள்ளை பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த கதை எழுதுறவங்க கூட அப்படி எழுத மனசு வருமா? அப்படி அப்படி சித்தி பண்ணணும். அந்த பிள்ளை காலை முடிச்சு ஒரே அப்படியே அடிச்சு தேவை கொள்றாங்க. இது நடந்தது எங்கே? மணிப்பூர்ல. வெட்கப்பட வேண்டாமா பிரதமர்? ராஜினாமா செய்ய வேண்டாமா பதவியை? இவரு போய் கேட்கணுமா இல்லையா? போய் பார்க்கணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் டான்ஸ் ஆடிக்கிறான், ஈட்டா பூஜா ஓசாங்க. அந்த ஓசா போய் ஆடுறான்னு சொல்லிட்டு சரி, இந்த மக்கள் தவிக்கிற அங்க போய் என்ன நான் டான்சால பிறந்தாரு. டான்சாடுறாங்கெல்லாம் இந்திய நாடு என்ன ஈசா மையம் போறான், அங்க போறாங்க போறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, ஸ்ரீரங்கம் போனார், ராமேஸ்வரம் போனார், தனுஷ்கோடி போனார். எல்லாம் இந்த சாமியார் பிச்சைக்காரெல்லாம் போக பாருங்க. நான் வந்து பாத யாத்திரை பண்ற மாதிரி இந்த போற இங்க போற அங்க போற பாதிக்கப்பட்ட ஊருக்கு போறேன்னா போக முடியாது. மணிப்பூருக்கும் போகல, சென்னைக்கும் உள்ள பாதிக்கப்பட்டவரையும் பார்க்கல, தூத்துக்குடிக்கும் போகல, எங்கேயும் போகலைய, தமிழ்நாட்டுக்கே வரலைய. மணிப்பூருக்கு வரவன் போக பத்த தொலைச்சுக்கிடுவோங்கிறானுங்க. சரிங்க, வரல இல்லை தமிழ்நாட்டுக்கு, இப்பயே வர்றீங்க, இப்பெல்லாம் சொல்றாங்க. பிரதமர் அடிக்கடி வர்றார், அவர் வர்றதை பார்த்து திமுக பயந்து போயிருக்கு. ரொம்ப ஆடுதான் திமுக பயந்து போய் மோடி வராரு, மோடி வராருன்னு சேர பாபுக்கெல்லாம் தூக்கமே வரேன். மோடி வராரு, மோடி வர்றாரு, எம்எல்ஏ எல்லாம் மோடி வர்றாரு, மோடி வர்றாரு, பயப்படுத்தலாம். இவர் வர்றாருன்னு இங்க பயந்துட பார்த்துருக்காங்க. திமுக இதோட முடிய போதா, ரொம்ப அருமையான திமுக சாப்டர் போஸ்ட் பண்ண போறாரு. அதாவது நம்மளுடைய தினம் பாருங்க, உலகத்தோட பைத்தியக்காரனான எல்லா பைத்தியமும் இப்போ வந்து சேர்ந்து மாதிரி ஆயிடுச்சு. திமுகவை மிரட்டுகிறீர்களா? உங்களை கண்டு திமுக பயப்படுகிறதா? திமுகவை நீங்க மிரட்டுவதா? அருமை நண்பர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய துணைக்கண்டம் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்த்து அத்தனை பேர் வந்தாலும் சரி, உலக ராணுவமே வந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி தொண்டரின் மூக்கு மயிரை கூட பிடிக்க முடியாது. சாதாரண தோன்றி இயக்கமா யோசிச்சு பாருங்க. மொழிக்காக எத்தனை பரிசத்து இருக்கான், இனத்துக்காக எத்தனை பரிசத்து இருக்கிறான், நாட்டுக்காக எத்தனை பரிசத்து இருக்கிறான், தமிழ்நாடு பேரறிஞர்கள் எத்தனை பரிசத்து இருக்கிறான், கலைஞரை கைது பண்ணதுக்கு எத்தனை பரிசத்து இருக்கிறான். திமுக ஆடி போயிருக்கா, திமுக அப்படி ஒழிச்சிட போறீங்களா, தமிழ்நாட்டை அழிச்சிட போறீங்களா? என்பர்களே, நீங்கள் தமிழ்நாட்டை அழிக்க முடியாது, திமுக அழிக்க முடியாது. இந்திய ஒன்றியம் முழுவதுமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடக்க போவதை தடுக்க முடியாது. செங்கோட்டையிலும் திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்கும், செங்கோட்டையிலும் நாட்டுக்கு கிங் மேக்கராக காமராஜர் இருந்தார். நாட்டுக்கு கிங் மேக்கர் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே மிகப்பெரிய அறிவு ஞானியாக பேரறிஞர் அண்ணா இருந்தார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி என மலரப்போகும் ஆட்சிக்கு தத்துவம் தந்த தலைவராக அண்ணா இருந்தார். அதற்கு பிறகு இந்தியாவின் பிரதமர்களை ஜனாதிபதிகளை தேர்ந்தெடுத்து தரும் மிகப்பெரும் கிங் மேக்கராக உத்தம அறிஞர் டாக்டர் கலைஞர் இருந்தார். அதற்கு பிறகு நடக்க போகும் நாடாளுமன்ற தேர்தலில் 24 இந்த ஏப்ரலில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய இந்தியா கூட்டணியின் பிரதமராக, இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமரை உருவாக்கக்கூடிய கிங் மேக்கராக முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்காருவார். 40 இடங்களில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை அலங்கரிப்பார். நீங்கள் சொல்வது போல திமுக தமிழ்நாட்டை அல்ல, ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேசிய இந்திய ஒன்றியத்தையே பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இந்தியா முழுவதும் பெற இருப்பது, தொடர்ந்து நாட்டுக்கு மதச்சார்பின்மை, சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண் உரிமை, மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என எல்லா நிலையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியா காண இருக்கிறது. அதற்கு இந்தியா கூட்டணி மிகப்பெரும் வெற்றியை பெற இருக்கிறது. மோடி சொல்கிறார் 370 இடம் வெற்றி பெறுவோம் என. 370 இடத்தில் நீங்கள் வெற்றி பெறப் போவதில்லை, 400 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமையும், இந்தியா ஒன்றியம் பாதுகாக்கப்படும்,
தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே ராவண மாடல் புத்து குழுக்கும் பூமியாக மாறும் என சொல்லி இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம். 40 நாடாளுமன்றத்தையும் நம்முடைய மாநிலத்திலிருந்து பாண்டிச்சேரியிலிருந்து வென்றெடுப்போம். இந்தியா முழுவையும் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பரட்டும். இந்திய ஒன்றியம் நிமிரட்டும். சர்வாதிகாரம் ஒழியட்டும். மிகப்பெரியவருக்கு ஏதாச்சும் அதிகாரம் ஒழியட்டும். பாசிசம் ஒழியட்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.